நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பகுதி 73 புதுக்கோட்டை SR அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் அச்சம் தவிர் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், SR அரங்கநாதன் உலக நிர்வாகி. நூலின்றி அமையாது உலகின்ற நிகழ்வில் இன்று நாம் கேட்க இருப்பது சொல்வேந்தர் சுயசிவம் எழுதிய அச்சம் தவிர் என்ற நூலின் மதிப்புரை. இந்நூலை கற்பகம் புத்தகாலயம் 2006 வெளியிட்டுள்ளது. நூலின் விலை 50 ரூபாய். உலகம் யாரை கஷ்டப்படுத்துகிறதோ அவர்கள் அதிக தன்னம்பிக்கையுடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். கஷ்டத்தில் வலுப்படுகின்ற நம்பிக்கை அசாத்தியமான நிலைக்கு அவர்களை உயர்த்தி விடுகிறது. இதற்கு சரியான உதாரணம் மகாகவி பாரதியார். வறுமை, நோய், சமூக அமைப்பு, பிரிட்டிஷ் ஆட்சி முறை, சொந்த மக்களின் சுயநல சும்பல் வாழ்க்கை முறை, ஜாதிய சிந்தனை, அறியாமையின் அராஜகம், இவையெல்லாம் பாரதியை பாடாய்ப்படுத்தி துயரங்கள். இத்தனைக்கும் மத்தியிலும் துயரங்களை தூசி தட்டிவிட்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று எழுச்சியுடன் எழுந்து நின்றார் மகாகவி பாரதி. அவரது தமிழ் மிக எளிமையானது என்றாலும் ஆழமான நதியின் தெளிவு. சின்ன பிள்ளைகள் படிக்க வேண்டிய ஆத்திச்சூடி, இன்னமும் தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டிய ஆத்திச்சூடியே இன்னும் பல தமிழ்நாட்டு பெரிய பிள்ளைகளுக்கு பாடமாகவில்லை, வாழ்வாக இல்லை, அச்சம் தவிர் என்றார். எத்தனை பேர் அச்சத்தை தவிர்த்து இருக்கிறோம். மக்களாட்சி என்கிறோம், நமது அரசாங்கங்களை கண்டு நாமே அஞ்சுகிறோம். கோழைத்தனம் பலரது குலச்சொத்தாகிவிட்டது. இன்றைய வாழ்க்கை சூழலில் பயமில்லாதவர்கள் என்று எவருமே இல்லை. ஒவ்வொரு மனிதனும் அச்சத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டவனாகவே இருக்கின்றான். அச்சத்திற்குரிய விஷயங்கள் வெவ்வேறாக இருக்கணும், ஆனால் அச்சம் என்பது பொது. சொற்பொழிவாளர்களுக்கும் அச்சம் உண்டு. சொற்பொழிவு ஆரம்பித்ததும் இடையிலேயே யாராவது எழுந்து சென்று விடுவார்களோ என்ற என்னும் அச்சம். அதேபோல் சொற்பொழிவை கேட்க வந்தவர்களுக்கும் அச்சம் இருக்கலாம், எங்கே இவர்கள் நிறுத்த மாட்டாரோ என்ற. இப்படிப்பட்ட இரண்டு அச்சங்களுக்கு மத்தியில்தான் சொற்பொழிவு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தாம் பெற்றிருக்கும் ஒன்றை இழந்து விடுவோமோ என்ற எண்ணம் தான் அச்சத்திற்கு ஆணிவேர். தனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஒன்று பறிபோய்விடுமோ என்னும் நினைப்பு தான் பயத்திற்கான மூல காரணம். இழப்பை குறித்த எண்ணம் தான் பயத்தையும் சிருஷ்டிக்கிறது. சிலர் தாங்களே சேர்த்து வைத்திருக்கும் செல்வம் தங்களை விட்டு சென்று விடுமோ என்று அஞ்சுகிறார்கள். சிலர் பதவி பறிபோய்விடுமோ என்று பயப்படுகிறார்கள். சிலர் நட்பு விலகி போய்விடுமோ என்று நெருங்குகிறார்கள். பெற்று கொண்டிருக்கும் அன்பை பெறாமல் போய்விடுவோமோ என்று சிலர் பீதி கொள்கிறார்கள். உடல் ஆரோக்கியம் கேடடைந்து விடுமோ என சிலர் கிளி கொள்கிறார்கள். ஒருவனது மனதில் பயம் கிளை விரைத்திருக்கிறது என்றால் அவனது மனதில் இழப்பை குறித்த எண்ணம் வேரூன்றி இருக்கிறது என்று பொருள். மனிதன் ஒவ்வொரு பிறவியிலும் சாவை சந்திக்கிறான். அவ்வாறு அவன் இறக்கும் போதெல்லாம் தான் இதுவரை அனுபவித்த அந்த பிறவியின் வாழ்வை இழக்கின்றான். இப்படி எண்ணற்ற பிறவிகளில் இறப்பில் அவன் சந்திக்கும் இழப்புகள் அவனது மனதில் வாசனைகளாக பதிந்து கிடக்கின்றன. இந்த பதிவுதான் அவனை ஒவ்வொரு பிறவியிலும் இழப்பை குறித்து அச்சத்திற்கு ஆளாக்குகிறது. மரணமே பயத்தை விளைவிக்கிறது, இழப்பே அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அவன் எல்லா பிறவிகளிலும் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கலாம். உடலை இழக்கலாம், உறவுகளை இழக்கலாம், உரிமைகளை இழக்கலாம், உடைமைகளை இழக்கலாம். இப்படி எல்லாவற்றையும் அவன் இழந்து கொண்டிருந்த போதிலும் பிறவியிலும் அவன் இழக்காதிருக்க ஒன்று அவனை இடைவிடாது எல்லா பிரிவுகளிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது இந்த இழப்பை மரணத்தை சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறது. அது என்ன? பிறவிதோறும் இந்த மரண பயத்தை சுமந்து செல்கின்ற அதே அது அழிவற்றது அல்லவா? அதுதான் அவனது ஆன்மா. சகலமும் பறிபோன பின்பும் ஒரு காலும் இழக்கப்படாமல் சாஸ்வதமாய் ஒன்றிருக்கிறது என்றால் அதுதான் ஆன்மா. மரணம் என்பது அவ்வளவு பெரிய இழப்பு. அது தெரிந்தும் மரணத்திற்கு தானும் ஒரு நாள் ஆளாக நேரிடும் என்பதை உணர்ந்திருந்தும் மனிதன் மரணத்தை பற்றி மறந்துவிட்டு அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றானே ஏன்? அவனை சூழ்ந்திருப்பவர்களின் மரணம் அவனை ஓரளவிற்கு மேல் பாதிக்காது. ஏன்? காரணம், மரணத்திற்கு அப்பாலும் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலும் மறிக்காத ஆன்மா அவனுள் இருப்பதுதான். சிரஞ்சீவியான ஆன்மா அவனுக்குள் இருப்பதால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனை அறியாமலேயே தனக்கு சாவு கிடையாது என்ற உணர்வும் மறைபடலமாக அமைந்திருக்கிறது. ஆக ஒருபோதும் நம்மை விட்டு போகாத, நாம் இழக்காத ஆன்மா நம்மிடம் இருக்கிறது என்று ஒரு பேச்சுக்கு சொல்கின்றேன். உண்மையில் நாம் தான் ஆன்மா. இதை உணர்ந்து கொண்டால் அச்சம் அகல்கிறது. அச்சம் அகன்றால் ஆன்மா அனுபூதி நிலையை அடைகிறது. நடைமுறையில் அடுக்கடுக்கான பயங்கள். குழந்தையில் பள்ளியில் சேர்ப்பதில் பயம், பள்ளியில் சேர்த்த பின் படிப்பை பற்றிய பயம், பதின்ம வரும் பிள்ளைகளை பற்றிய பயம், படிப்பை முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமா என்ற பயம், வேலை கிடைத்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய எதிர்பார்த்த வரன் அமையுமா அமையாதா என்ற பயம், இளம் பெண்களை திருமணம் செய்து வைக்க பயம். இந்த ரீதியில் வாழ்க்கை பார்க்கும்போது வாழ்க்கை நெடுகிலும் பயணத்திற்கான காரணிகளே நிரம்பியிருக்கின்றன. எல்லா வகை அச்சங்களையும் நாம் பொதுவாக பயம் என்று குறிப்பிட்ட போதிலும் அவற்றை இரண்டு வகையாக பிரித்து பார்த்தால், ஒன்று பயம், மற்றொன்று மறுக்கை. ஏதாவது வெளிப்புற காரணத்திற்காக நியாயமாக தோன்றுவது பயம், எந்தவித புறக்காரணமும் இல்லாமல் தவறான மனப்பதிவுகளால் உண்டாவது மறுக்கை, அதாவது ஃபோபியா என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இரண்டுக்கும் தெளிவான விளக்கம் என்றால், பாம்பை கண்ணெதிரில் பார்க்கும் வேளையில் அஞ்சுவது பயம். எட்டாவது மாடியில் இருக்கும்போது கூட பாம்பு வந்து கொத்திவிடுமோ என்று நினைத்து நடுங்கிக் கொண்டிருந்தால் அது ஃபோபியா. பயம் என்பது ஒரு வகையில் தேவையே, ஏனெனில் அதுதான் மனிதனை தூண்டி எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வைக்கிறது. பாம்பை கண்டு பயம் ஏற்பட்டவுடன் தான் அதனிடமிருந்து தப்பிப்பதற்கான எச்சரிக்கையுடன் எதிர் நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு பயம் ஏற்படாவிட்டால் அதன் பெயர் அசட்டு துணிச்சல், அது ஆபத்தில் கொண்டு போய்விடும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்கிறார் வள்ளுவர். அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சுவதுதான் அறிவுடைமை. கொம்புளதற்கு 5, குதிரைக்கு 10 முழம், வெம்பு கறிக்கு 1000 தான் வேண்டுமே, தீங்கினர்தாம் கண்ணில் தெரியாமல் தூரத்தே நீங்குவதே நல்ல நெறி என்கிறது பழம் பாடல். கொம்புள்ள மிருகங்களுக்கு 5 முழம் தூரம் விலகிச் செல்ல வேண்டுமாம், குதிரைக்கு 10 முழம் தூரம் நகர்ந்து நடக்க வேண்டுமாம், மத யானைக்கு 1000 முழம் இடைவெளியிட்டு இருக்க வேண்டுமாம். ஆனால் துஷ்டர்களை பார்த்தாலோ அவர்களை பார்வைக்கு அகப்படாமல் தொலைதூரம் ஒதுங்கி போய்விட வேண்டுமாம். வரும் முன் காக்கும் விவேகம் என்று சொல்வதற்கு என்ன பொருள்? வரும் முன் காக்கும் அறிவு என்பதே பயத்தின் அடிப்படையில் இருந்துதான் தோன்ற முடியும். ஒருவனுக்கு பயம் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் என்னவாகும்? எந்த விதத்திலும் எச்சரிக்கை உணர்வின்றி முரட்டுத்தனமாக முசுட்டுத்தனமாக காரியத்தை செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்வான். ஏன்? பயம் இருந்தால்தானே எந்த விதத்தில் எல்லாம் ஆபத்து வரும் என யோசிக்க வைக்கும். முற்றும் துறந்த முனிவர்களுக்கு புள்ளிமானையும் புளியையும் ஒரே துறையில் நீரருந்த செய்யும் ஞானிகளுக்கு வேண்டுமானால் இந்த பயம் தேவையில்லாமல் இருக்கலாம். துறவிக்கோ என்ன நிகழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, ஞானிக்கோ அவனை பொறுத்தவரையில் நிகழ்வது என்று எதுவும் இல்லை. எந்த பயம் ஒரு மனிதனை சரிவர இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த பயம் ஒரு எல்லையை தாண்டிவிட்டால் ஃபோபியாகி அதே மனிதரை சரிவர இயங்க விடாமல் செய்துவிடுகிறது. ஃபோபியா என்பதை பாரதியின் இந்த வரிகள் படம் பிடித்து காட்டுகிறது. சிப்பாயை கண்டு அஞ்சுவார் ஊர், சேவகனை வருதல் கண்டு மனம் பதைப்பார், துப்பாக்கி கொண்டு ஒருவன் வெகு தூரத்தில் வர கண்டு வீட்டில் ஒழிப்பார், அதனால் எவனோ சொல்வான் அவன் ஆடையைக் கண்டு பயந்தொழிந்து நிற்பார், எப்போதும் கை கட்டுவார், இவர் யாரிடத்தும் பூனைகள் போல் ஏங்கி நடப்பார். அடிமை இந்தியாவில் மக்களின் நிலை எவ்வாறு இருந்தது என்பதை இப்பாடல் சித்தரிக்கிறது. வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது இரண்டு விதங்களில் செயல்படலாம். ஒன்று, அந்த பிரச்சனை எதிர்கொண்டு எதிர்த்து நிற்கலாம், இல்லை என்றால் ஒதுங்கி ஓரமாய் போய்விடலாம். பெரும்பாலானோர் பிரச்சனையை நேருக்கு நேராக சந்திப்பதில்லை, அதனிடமிருந்து தப்பியோடவே முயல்கிறார்கள். நான் சொல்கிறேன், எந்தனை பிரச்சனைக்கு பின்வாங்காதீர்கள், தப்பி ஓடாதீர்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள். பிரச்சனைகளுக்கு நீங்கள் பயந்து ஓடும்போது பிரச்சனைகள் உங்களை துரத்தும். பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் போது பிரச்சனைகள் உங்களை கண்டு பயந்து ஓடும். இதனை வள்ளுவன் இடுக்கி வரினும் அழிவிழான் உற்ற இடுக்கண் எடுக்கப்படும், அடுத்தடுத்து பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தாலும் மனம் கலங்காமல் அவற்றை எதிர்கொள்பவனுடைய பிரச்சனைகளே பிரச்சனைகளுக்குள்ளாகிவிடும், பிரச்சனைகள் வீறு குறைந்துவிடும் என்பது கருத்து. மனிதன் தன் வாழ்விற்கு உத்தரவாதமில்லை என்பதை குறித்து அஞ்சுவதையும், ஏதாவது இழப்பு நேர்ந்துவிடுமோ என அஞ்சுவதையும், பிரச்சனைகளை சந்திக்க அஞ்சுவதையும் பார்த்த நாம், இவற்றோடு சம்பந்தப்படாத ஒரு வகை அச்சம் அதுதான் பேய் பிசாசுகளை பற்றிய பயம். பாரதி பயத்தையே பேயாக உருவகித்து கூறுகிறான். பயம் என்னும் பேய்தனை அடித்தோம் என்று கூறுகிறான். பயம்தான் பேய், தனியாக பேய் பிசாசுகள் என்று எதுவும் இல்லை என்பதுதான் அவன் கருத்து. ஆனால் நம்மில் பலர் பேய் என்ற ஒன்று இருப்பதாக நினைத்து அதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பேய் பிசாசு போன்ற அமனுஷ கற்பனைகளுக்கு மக்கள் எப்படி பயப்படுகிறார்கள் என்பதனை பாரதி ஒரு பாடலில் உரைக்கின்றான். வஞ்சனை பேய்கள் என்பார், இந்த மரத்தில் என்பார், அந்த குளத்திலே என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார். மந்திரவாதி என்பார், சொன்ன மாத்திரத்திலே மனக்கிழிப்பிடிப்பார், எந்திர சூனியங்களே இன்னும் எத்தனை ஆயிரம் இவர் துயர்கள். பேய் என்ற ஒன்றை சார்ந்து இதர பல நம்பிக்கைகளும் உருவாகியிருக்கின்றன. பேயை ஓட்டும் மந்திரம், யந்திரம், பேய் ஏவல் கொள்ளும் பில்லி சூனியம் என்று எத்தனையோ வகையான நம்பிக்கைகள். பேய்களிலும் வகைகள் வேறு சொல்வார்கள். பேய், பிசாசு, குட்டி பிசாசு, சாத்தான், குட்டி சாத்தான், காட்டேரி, இரத்தக்காட்டேரி என்று பேய்க்கு கூட சகசிரநாமம் உண்டு. அர்த்தமே இல்லாத, அவசியம் இல்லாத ஒன்றிற்கு மனிதன் பயப்படுகின்றான் என்றால் என்ன காரணம்? காரணம் அவனது மனம்தான். மனம் இருக்கும் வரையிலும் அது ஏதாவது ஒரு விதத்தில் மனிதன் பயப்பட வேண்டும் என்பதற்காக காரணங்களை எடுத்துக்கொண்டே இருக்கும். எனவேதான் ஞானிகள் மனத்தே கொன்றுவிட வேண்டும் என்று உபதேசித்துள்ளார்கள். ரமணா மகரிஷியின் முக்கிய உபதேசம் மனோநாசம் என்பதுதான். அதாவது மனத்தை இல்லாமல் செய்து விடுவது. மனிதனின் மனத்திலிருந்து அச்சத்தை வெளியேற்றுவதற்கு தமிழில் எந்த சொற்பொழிவு நடைபெற்றாலும் சரி, மகாகவி பாரதியை மையப்படுத்தாவிட்டால் அவை முழுமை பெற முடியாது என நூல் ஆசிரியர் கூறுகிறார். தன் ஆத்திச்சூடியின் முதல் வாசகத்தையே அச்சம் தவிர் என வைத்த அந்த மகா அமரகவி அச்சமின்மையின் அடியாளம், அதாவது பாடல்கள் எல்லாம் வீரத்தின் விளைநிலம். தீரனவன் பாரதியை இம்மன் சரியாக அடையாளம் கண்டிருக்கிறதா? அவனை ஒரு கவிஞனாக புலவனாக பார்த்தார்களே தவிர அவன் அவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு பெரும் சக்தி கொண்டவன் என்பதனை கண்டுகொள்ள மக்கள் தவறிவிட்டார்கள். உண்மையில் பாரதி ஒரு தலைவன், அவன் கவிஞனாகவும் இருந்திருக்கின்றான். ஒரு யுகத்தையே நெறிப்படுத்தி வழிநடத்தி செல்லும் ஆற்றல்சால் பெருந்தலைவன் அவன். அந்த தலைவனுக்கு கவிதை என்பது ஒரு சிறப்பு அம்சமாக அமைந்திருந்ததே தவிர கவிதை மட்டுமே பாரதியின் பெருமைக்கு காரணமாகாது. புதுமறை தந்த தலைவனுக்கு பிறகு தலைவனாக பிறந்து புலவனாக இருந்தோர் என்னும் தகுதியுடையோராக இளங்கோவையோ கம்பனையோ அல்லது வேறு யாரையோ நாம் காண முடியாது. இந்த தகுதியுடையவன் வள்ளுவனுக்கு பிறகு பாரதியும் மட்டுமே. இந்த தமிழ் சமூகத்தில் புலவராக இருந்த தலைவர்கள் யார் என்று கேட்டால் நான் அந்த இருவரையும் தான் கூறுவேன் என்கிறார். ஒரு இனத்தை இழுத்துச் செல்லக்கூடிய சகல எரிசக்தியும் பாரதிக்குள் அடங்கியிருந்தது. ஒரு மண்ணை வளப்படுத்தி, ஒரு மொழியை வலுப்படுத்தி, ஒரு இனத்தை நெறிப்படுத்தி அழைத்துச் செல்லக்கூடிய தலைமை பண்பு முழுவதையும் அவன் தலைப்பாகைக்குள் ஒளிந்திருந்தது. பாரதியின் கவிதைகளில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதிலேயே என்னும் பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றது. தோல்வி கண்டு துவண்டு கிடப்பவர்களும் அச்சப்பட்டு அடங்கி கிடப்பவர்களும் ஒருமுறை இந்த பாடலை மனதுக்குள் உச்சரித்தால் போதும், அவர்களுக்குள் உற்சாக ஊற்று பீரிட்டு பாயும், இமயத்தை அசைத்து பார்த்துவிட வேண்டும் என ஆவேச துடிப்பு அவர்களுக்குள் அலைமோதும். இத்தகைய தன்னம்பிக்கை வரிகளை, தைரியமூட்டும் கவிதைகளை பிற கவிஞர்கள் கூட பாடியிருக்கலாம். ஆனால் அவர்களை காட்டிலும் பாரதிக்கு மட்டும் ஏன் இந்த தனிச்சிறப்பு? ஏன் இவ்வளவு பெரிய புகழ் மகுடம்? காரணம், பாரதி கருத்துக்களை வெறும் வார்த்தையில் மட்டுமே கூறவில்லை, வாழ்க்கையிலும் கூறினான். அவனது வார்த்தையும் வாழ்க்கைக்கும் ஒருபோதும் எதிரெதிராக திரும்பி நின்றதில்லை. அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடினான் என்றால் அவ்விதமே அவன் அச்சமற்றவனாய் வாழ்ந்து காட்டினான். சராசரி எழுத்தாளர்களைப் போல கொள்கைகளை ஏற்றி எழுதிவிட்டு அத்தோடு கிடப்பில் போட்டுவிட்டு விடும் பயந்தாங்கொள்ளி தனம் அவனிடம் ஒருபோதும் அண்டியதில்லை. புது கருத்துக்களை எடுத்துரைப்பவர்களுக்கு எல்லா காலகட்டங்களிலும் உலகின் எல்லா பகுதிகளிலும் மாபெரும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது என்பதற்கு சரித்திரம் சான்று பகர்கின்றது. ஏதென்ஸ் நகரத்து இளைஞர்களை புதுமை கருத்துக்களால் தட்டி எழுப்பிய சாக்ரட்டிஸ்க்கு இந்த சமூகம் கொடுத்த பரிசு விசக்கோப்பை. புழுதி படிந்து கிடந்த மக்களின் வாழ்க்கைக்கு புத்தொளி பெற வேண்டும் என்பதற்காக புது நெறியை போதித்த இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சமூகம் கொடுத்த வெகுமதி உள்கிரீடமும் சிலுவையும். ஏக இறைவனையும் தாம் உயிர்த்துணர்ந்த மார்க்கத்தையும் உலகுக்கு உரைத்த நபிகள் நாயகத்தை இந்த சமூகம் ஓட ஓட விரட்டியது. மௌனமாயிருந்து ஒளிப்படைய செய்த புத்தர் பிரானை கூட இச்சமூகம் சிண்டி பார்த்து இடர் விளைவித்தது. மதங்கள் விதித்த எல்லைக்கோட்டையெல்லாம் தாண்டி சிந்தித்த ஓசோவுக்கு சமூகம் மெல்ல கொள்ளும் நஞ்சை ஊட்டியது. இதுதான் சமூகத்தின் பொது இயல்பு. எதிர்கருத்து கூறுபவர்களை எல்லாம் எதிரியாக பாவித்து அவர்களை இல்லாமல் ஆக்கிவிடுவதற்கான இதற்கான காரியங்களை கட்டி கொண்டிருப்பதுதான் இச்சமூகம். இத்தகைய சமூகத்தில்தான் பாரதியும் புதுமை சிந்தனைகளையும் புரட்சி சிந்தனைகளையும் எடுத்துரைத்தான். கண்டன கணைகள் பாய்ந்தன, விமர்சன சாட்டைகள் சுழன்றன, நெருங்கிய இனத்தவர்களையே நிராகரிக்கப்பட்டான். சமூகத்தின் கொள்ளிக்கண்களின் முன்னே குற்றவாளியாக நிறுத்தப்பட்டான். இதயம் தளர்ந்து விட்டானா? எதிர்ப்பை கண்டு வாழ்க்கைக்கு உத்தரவாதம் வேண்டும் என்று வளைந்து கொடுத்தானா? வஞ்சகர்களின் மிரட்டலுக்கு இல்லை இல்லை, அவன் எதிர்த்தால் என்ன? இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடி கொள்கை பிடிப்புடன் இறுதி மூச்சு உள்ளவரை நின்றிருந்தான். அதே பாடலில் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, தன்னை இழிவாக எண்ணி பழி சொற்களை இந்த பாறையில் உள்ளவர் வீசிய போதிலும் பயம் என்பதே இல்லை என பகர்கின்றான். இந்த வரிகளை நடைமுறை வாழ்க்கையோடு சேர்த்து சற்று சிந்தித்து பார்ப்போம். மனிதனால் தாங்கிக் கொள்ளவே முடியாத பிறர் செய்யும் அவமானம்தான் எந்த நிலையிலும் தன் கௌரவத்திற்கு பங்கம் விளைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே மனிதன் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறான். ஆனால் இந்த சமூகம் அநியாயம் செய்பவனோடு கூட சில நேரங்களில் பழித்துரைக்காமல் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவர்களையே அளவில்லாமல் அவமானப்படுத்துகிறது. இப்படி சேற்றை வாரி இறைக்கும் சமூகத்தில் அஞ்சி பல சிந்தனையாளர்கள் புது கருத்துக்களை ஊரும் தங்கள் இதய ஊற்றையல்லவா அடைத்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரங்களில் பிறருடைய அபிப்பிராயங்களையோ விவசாய விமர்சனங்களையோ அவமானமாக கருதாமல் அலட்சியப்படுத்தி விடுவது வீறு நடை போட வேண்டும் என்பது பாரதியின் கருத்து. நூலின்றி அமைது உலகு என்ற நிகழ்விலே அச்சம் தவிர என்ற நூலின் மதிப்புரையை கேட்ட புதுகை பண்பலை நேயர்களுக்கு நன்றி.
நேர்களே, இதுவரை அச்சம் தவிர் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்கிய திரு கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. Thank you.